This has been a wonderful evening. I'd like, if I may, to say a word to the missionaries who all stood up and who sang so beautifully. It made me happy to be thought of as you, a representative of the Lord Jesus Christ. And I pray that I may do that this evening. I am grateful for this.
தேவனால் கௌரவம் செய்த ஆசாரியத்துவம் தர்த்தவர்கள் ஆன உங்களுடன் இணைந்து இருக்கும் இந்த சந்தர்ப்பத்திற்கு நான் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். பரலோக பிதாவின் பிள்ளைகளுக்கு தெய்வீக சக்தியால் சேவை செய்ய எங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படி எமது கடமைகளை நாங்கள் சந்திப்போம் என்பது நாம் பணிபுரி செய்வோருக்கும் எங்களுக்கும் மற்றும் பிறக்காத பரம்பரைக்கும் நித்திய பின் விளைவாகும். கர்த்தரால் அழைக்க மற்றும் தெய்வீக ஆவிக்கு தகுதியான இரண்டு ஆசாரித்துவ தரித்தவர்களை நான் நினைத்து பார்க்கிறேன். அவர்கள் மறுஸ்தாபிக்கப்பட்ட சுவிசேஷத்தை அமெரிக்காவில் கண்டுபிடித்தனர்கள். கர்த்தரின் அந்த ஊழியர்கள் எனக்கு இரண்டு முன்னோர்களுக்கு முதலாக சுவிசேஷத்தை பற்றி பேசினார்கள். அந்த முன்னோர்கள் ஒருவரானவர் ஒரு இளைய குமாரதி. அவள் சுவிட்சர்லாந்தில் ஒரு விவசாய நிலத்தில் வாழ்ந்தாள். மற்றவர் ஒரு இளைய வாலிபன், ஒரு அனாதை. ஜெர்மனியிலிருந்து அமெரிக்காவுக்கு குடியேறி செயின்ட் லூவஸில் மிசோரியில் வாழ்ந்தார். அந்த இளையகுமாரி தனது சுவிட்சர்லாந்து இல்லத்திலும் அந்த இளையகுமாரின் அமெரிக்காவில் வாடகை செய்யும் தனது வீட்டில் மாறு ஸ்தாபிக்கப்பட்ட சுவிசேஷத்தை ஒரு ஆசாரித்யம் தரித்தவரின் மூலமாக அறிந்தார்கள். அந்த குமாரனும் பெருப்பிள்ளையும் ஞான ஸ்நானம் செய்ய தீர்மானித்தார்கள். அமெரிக்காவின் மேற்கு மலைகள் நோக்க அதிக மைல்கள் நடந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் இருவரும் திரும்பவும் சந்தித்தார்கள். தேவனின் ஊழியவர்களால் அந்த உலகத்தில் அவர்களை சந்தித்ததுதான் அந்த மகிமையான ஆசீர்வாதங்களை நினைத்து அவர்கள் நடந்து கொண்டு பேசினார்கள். மேன்மையாக அவர்களின் செய்தியானது உண்மை என்று அவர்களுக்கு தெரியும். அவர்கள் காதலின் உறவினால் திருமணம் செய்தார்கள். ஆவியின் சாட்சியால் ஆரம்பமான மற்றும் பரிசுத்த ஆவியினாலும் ஆசாரியத்துவம் தரித்தவர்களால் மூலமாக கேட்ட அந்த வார்த்தைகள் அவர்கள் நித்தியத்திற்கு முத்தரிக்கப்பட்டார்கள். இந்த இளைய பையன் இளையகுமாரி சந்த பத்ததிகளின் நான் ஒருவன். அந்த அன்பான கதை மற்றும் அதை போல லட்சக்கணக்கான உலகமெல்லாம் மீண்டும் சொல்லப்படுகிறது. சிலருக்கு அந்த இளைய இல்லை ஆசிரியரின் வார்த்தையால் தாத்தாவுக்கு திரும்பவும் சபைக்கு வரும் ஆசை வந்தது. சிலருக்கு அது கோத்திர தலைவனின் ஆறுதல் மற்றும் ஆசீர்வாதங்கள். உங்கள் தாய் விபத்தில் இருந்த போது அந்த கதைகளில் அவைகள் ஒருபோதும் விஷயமாகும். அதாவது ஆசாரித்துவம் தரித்தவரின் சக்தியால் சேவை மற்றும் ஆசீர்வாதங்கள் பரிசுத்த ஆவியினால் அதிகமாவது ஆகும். இதுதான் எனது செய்தி உங்களுக்கு இந்த இரவில். பரிசுத்த ஆவியின் நட்புக்கு தகுதியாக நாம் எது எப்படியாக செய்வோமாக. அதன் பிறகு நாங்கள் பயம் இல்லாமல் முன் போய் வந்தால் எமக்கு கர்த்தரின் அழைப்புகளை செய்ய சக்தி கொடுக்கப்படும். சேவை செய்த அந்த சக்தி வளர்ப்பு மெதுவாக வரலாம் மற்றும் அது ஒவ்வொரு படியாக வரலாம். ஆனால் அது வந்து சேரும். இன்றிரவில் ஆசாரித்துவ சேவைக்கு பரிசுத்த ஆவி தகுதி பெற சில யோசனைகளை தருகிறேன். பிறகு ஆவியின் செல்வாக்கால் உங்களின் சேவை சக்தியை பலமாக்க ஆசாரித்துவ சேவைக்கான சில உதாரணங்களை நான் கொடுக்கிறேன். சபைக்கான உறுதிப்படுத்தல் பரிசுத்த ஆவியினால் எங்களுக்கு கொடுத்ததை நாம் அறிவோம். ஆனால் பரிசுத்த ஆவியான் நட்பு எங்களை வாழ்க்கையில் மற்றும் சேவையில் உறுதிப்படுத்த நாங்கள் தகுதியாக வேண்டும்.
Requires us to put our lives in order to qualify.
தேவனின் கட்டளைகளை வைத்து மற்றும் பாவம் செய்யாத வாழ்க்கையால் நாம் தெய்வீக வரங்களை பெறலாம். அவரின் பாவ நிவர்த்தியால் மனம் திரும்பி மற்றும் தூய்மையாக இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் தேவை. அதனால் ஆசாரியத்துவம் தரித்தவர்களான நாங்கள் திருவிருந்தில் தரும் வாக்குறுதியை எமது இருதயத்தால் கலந்து கொண்டும் சந்தர்ப்பங்களை ஒருபோதும் தவிர்க்க செய்யக்கூடாது. அவர் நாமத்தை நாம் எடுப்போம், அவரை எப்போதும் நினைப்போம், அவரின் கட்டைகளை வைத்துக் கொள்வோம், அவரின் ஆவி எப்போதும் அவர்களினை இருக்கட்டும். ஆவி எங்களுடன் இருப்பதற்கு நாங்கள் பாவங்களை தூய்மை செய்வது போல தேவன் எமது தேவைகளை அறிய நாம் அவரின் முன் தாழ்மையாக வேண்டும். உயிர்த்தெழுந்த இறைச்சகரின் சீசர்கள் அந்த தாழ்மையை மார்மன் புத்தகம் உதாரணம் காட்டுகிறது. இறைச்சகர் அவர்களை விட்டு செல்வதற்கு ஆரம்பம் செய்தார். அவர்கள் ஜெபம் செய்ய முழங்கால் செய்தார்கள். தங்களுக்கு எது அதிகம் விருப்பமோ அவைகளுக்கு ஜெபம் செய்தார்கள். பரிசுத்த ஆவி பெற விரும்பினார்கள். உங்களைப் போல அவர்களும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்களின் கேட்டதற்கு பதிலாக அவர் பரிசுத்த ஆவியினால் நிரம்பிக் கொண்டார்கள். அவர் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவிக்காக இறைச்சகர் தன் பிதாவுக்கு நன்றி கூறினார். சேவை செய்தவர்களுக்கு தெய்வீக வரம் கிடைக்க இறைச்சகர் ஜெபம் செய்தார். கர்த்தர் தனது பிதாவிடம் வேண்டிக்கோள் செய்தார். தங்களது வார்த்தைகளை நம்புகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்க நான் ஜெபிக்கிறேன். இறைச்சகரின் தாழ்மையான ஊழியர்களுக்காக நமது சேவை மற்றும் நாம் சேவை செய்வோருக்கும் பரிசுத்த ஆவி தெளிவு செய்ய நாம் ஜெபம் செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியின் நட்புக்கு தகுதியாக இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்துடன் செய்யும் தாழ்மையான விசுவாசம் முக்கியமானது. எங்களின் தாழ்மை மற்றும் எங்களின் விசுவாசத்தால் அழைக்கும் தெய்வீக வரங்கள் நமது வாசிப்பால் மற்றும் படிப்பால் மற்றும் சுவிசேஷத்தை சிந்தி செய்வதால் அதிகமாகும். நாங்கள் எல்லோரும் இந்த வார்த்தைகளை கேட்டுள்ளோம். இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் சுவிசேஷத்தின் சில பக்கங்களை வாசிப்போம். அது போதுமென எதிர்பார்ப்போம்.
We study and we may discover patterns and connections.
ஆனா நாம் சிந்திக்கும் போது வெளிப்பாடுகளை ஆவியால் அழைப்போம். எனக்கு சிந்தி செய்வது சுவிசேஷத்தை வாசித்த பிறகு நினைப்பது மற்றும் ஜெபம் செய்வது என்பதாகும். எப்படி சிந்திப்பது தேவனிடம் இருந்த வெளிச்சத்தை அழைத்து வரும் என தலைவர் ஜோசப் ஃபீல்டிங் ஸ்மித் எனக்கு ஒரு உதாரணத்தை காட்டினார். அவரின் செய்தியை கேட்காமல் இருந்தவர்களுக்கு எப்படி இறைச்சகரின் பாவ நிவர்த்தி விளைவாகும் என அறிய அவர் அதிகமான சுவிசேஷங்களை வாசித்து மற்றும் படித்தார். அவருக்கு வந்த வெளிப்பாடு இதுவே. இந்த எளிதினவர்களை நான் சிந்தித்த போது எனது அறிந்து கொள்ளும் கண்கள் திறக்கப்பட்டன மற்றும் தேவனின் ஆவி எனக்கு அமைதியாகிறது மற்றும் நான் இறந்தவர்களை பார்த்தேன், பெரிதும் மற்றும் சிறிதும். சுவிசேஷத்தின் மேலாக மனம் திரும்புதல், ஜெபங்கள் மற்றும் சிந்தத்தில் யாவும் ஆசாரித்துவ சேவின் ஆவியின் வரங்களில் தகுதி பெற முக்கியமாக பாகங்களாகும். நாங்கள் விசுவாசத்துடன் பதிலளித்து பரிசுத்த ஆவியின் உதவியால் நமது அழைப்புகளை செய்ய முன்போகும் போது எமது சேவைக்கான சக்தி மிகவும் பெரிதாகும். தலைவர் மன்சன் இப்படியாக கூறினார், உங்களின் அழைப்புகளை பெரிதாக்குவது எப்படி வருமானமாகும்? அதை கட்டி உயர்படுத்தவும் பெரிதாக்கி மற்றும் அதை வளம் செய்து பரலோக வெளிச்சத்தை பிரகாசம் செய்தது. எப்பது ஒருவர் தனது அழைப்பை பெரிது செய்வார்? தெளிவாக சம்பந்தப்பட்ட சேவையை நிறைவேற்றுவதால். இரண்டு சேவைகளுக்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நான் உணர்த்துகிறேன். அதை ஆவியின் செல்வாக்கையால் நிறைவேற்றும் போது நீங்களும் மற்றவர்களும் சேவை செய்யும் சக்தி வளம் பெறுவதையும் மற்றும் பெரிதாகுவதையும் பார்க்க முடியும். முதலாவதாக, அவரின் ஊழியவனாக மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்த மற்றும் சாட்சி செய்ய வேண்டும். இந்த சேவை அழைப்புக்கு கர்த்தர் இளைய மற்றும் அனுபவம் இல்லாத ஆரோனிய ஆசாரித்யம் தரித்தவர்களையும் சேர்த்துள்ளார். ஆரோனிய ஆசாரித்யம் தரித்தவர்களின் கடமைகளை விளக்கி சொன்ன பிறகு அவர் கூறினார், போதகனுக்கோ அல்லது உதவிக்காரனுக்கோ ஞான ஸ்நானம் செய்யவும் மற்றும் திருவந்து நிர்வகிக்கவோ மற்றும் கை நடவடிக்கை செய்வதுக்கோ அதிகாரம் இல்லை. எப்படி இருந்தாலும் அவர்கள் எச்சரிக்கை செய்தால் மற்றும் புத்திமாய் செய்தால் மற்றும் கற்றுக் கொடுத்தால் எல்லோரையும் இயேசுவிடம் வர அழைத்து ஈடு செய்யவும். 13வது வயதான தலைவர் எச்சரிக்கை, புத்துமதி மற்றும் கற்பிக்கும் என்று வார்த்தைகளை அந்த பையனை அழைக்கும் போது பாவிக்க கூடாது. அந்த கடமை தான் கர்த்தர் அந்த ஊழியவனிடம் எதிர்பார்க்கிறார். அழைப்பு கிடைத்த ஊழியனுக்கு நான் 3 உறுதிமொழிகளை தருகிறேன். முதலாவது, நீங்கள் ஜெபம் செய்யும் போது ஆவியானது உங்கள் பயத்தை அமைதி செய்ய வேண்டும். இரண்டாவது, அந்த சபையின் வீட்டை அடைந்து போதும் மற்றும் சபைக்கு திரும்பவும் போதும். என்ன நீங்கள் அவனுக்கு சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு அறிவு வரும் என்பதை நீங்கள் அறிந்து ஆச்சரியப்படுவீர்கள். மூன்றாவது, கர்த்தரின் அனுமதியை நீங்கள் உணர்வீர்கள். எப்படியான வெற்றி கிடைக்கும் என நான் உறுதிமொழி கொடுக்க முடியாது, ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் தங்கள் தேர்ந்தெடுக்க சுதந்திரம் இருக்கு. எனக்கு தெரியும் ஒரு பையன், அவர் இப்போது ஒரு மனிதன் சபையின் செயல்படாதவர். 20 ஆண்டுகளுக்கு முன் சந்திப்பதை தனது தாத்தாவுக்கு சொன்னான். அந்த ஊழியவனின் பெயரை கூட ஞாபகமாக சொன்னார். அந்த ஊழியக்காரனை கண்டுபிடித்து அவனுக்கு நன்றி சொல்லும்படி எனது தாத்தா கேட்டார். அவநம்பிக்கை மற்றும் தகுதியின்மை என்ற உணர்ச்சிகளை நீக்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் நாமத்தில் பேச அழைக்கப்பட்ட இளைய மோதியவர்களிடம் நான் அதை கேட்டுக்கொள்கிறேன். உள்ளத்தில் இருப்பதை மிகவும் ஆற்றுடன் பேச தேவையில்லை. சாதாரணமாக சாட்சி போனது போதுமானது. ஆவியானது உங்களுக்கு வார்த்தைகளை தரும்.
We don't have to use soaring language or convey deep insights. Simple words of testimony will do. The Spirit will give you the words for you to speak and will carry them down.
போதிப்பு அழைப்புக்கு மேலாக நாங்கள் யாவரும் தேவையானவர்களுக்கு உதவி செய்ய கர்த்தரின் எங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். இது இன்னொரு ஆசாரித்துவ சேவை. அதன் மூலம் ஆவியின் செயல்களால் சேவையில் வலிமையை அதிகரிக்கலாம். மக்களின் முகத்தில் கவலை மற்றும் வேதனை பற்றி அதிகமாக உரைப்படுத்தி கொள்ளலாம்.
Pain and worry in the faces of people, names or the faces of people.
ஆயர்களுக்கு அந்த உணர்வு இரவிலும் மற்றும் சபை கூட்டத்தில் முன்பார்த்து உட்கார்ந்து இருக்கும் போதும் சபைக்கு கூட்டத்திற்கு வராத அங்கத்தினர்களை அவர்களுக்கு தெரியும். அதை அவர்கள் மருத்துவமை இருக்கும் போது அவர்களுக்கு ஒரு நடைபெறும். நீங்கள் வருவீர்கள் என்று எனக்கு தெரியும் என்ற வார்த்தைகள் ஒரு தடவைக்கு மேலாக நான் கேட்டிருக்கிறேன். அங்கு போகும்போது எது எப்படி சொல்ல வேண்டும் என்பது பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தரின் அன்பு மற்றும் பரிசுத்த அவி போதுமாக்கும். நான் ஒரு இளையனாக இருக்கும் போது தேவையானவர்களுக்கு எது எப்படி சொல்வது என்ற பயம் எனக்கு இருந்தது. ஒரு தடவையில் இறப்பு அருமையில் இருந்த எனது அப்பாவின் பக்கத்தில் ஒரு மருத்துவமனையில் இருந்தேன். திடீரென்று தலைவர் ஸ்பென்சர் டபிள்யூ கிம்பால் அந்த அறைக்கு வந்து ஒரு நாட்காலியில் அமர்ந்தார். நான் அப்போது இதை நினைத்தேன், அதாவது இப்போது எனக்கு அவர் செய்வார் என்று. பார்த்து மற்றும் கேட்க ஒரு சந்தர்ப்பம் இருக்கு என அறிந்தேன். தலைவர் கிம்போல் வரப்பிற் கொடுத்து ஆசாரித்துவ வரத்தை பெற்றாயா என்று எனது அப்பாவிடம் கேட்டார். அதை பெற்றேன் என்று அப்பா சொன்னபோது பிறகு அவர் அமர்ந்தார். எனக்கு இல்லாத மற்றும் தேவையான ஆறுதலாக்கும் திறமை என்னிடம் இல்லாது என அறிந்து அதற்கு காத்திருந்தேன். சிலவேளை 5 அல்லது 10 நிமிடங்களுக்கு இருவரும் அமைதியாக முன்னகி செய்தார்கள். தலைவர் கிம்பால் எழும்பி சென்றார். என்று உன்னை கலைப்பு செய்வதற்கு முதல் நான் சென்று வருகிறேன் என்றார். அந்த பாடத்தை தவறி விட்டேன். எனது அப்பா குணமாகி வீட்டுக்கு போக சகதியாக இருந்த போது எனது அப்பாவுடன் தலைவர் கிம்பலின் வருகையை பற்றி பேசினோம். எனது அப்பா சொன்னார், அந்த எல்லா வருகையிலும் தலைவர் கிம்பலில் வருகை தனது ஆவியை உயர்த்தியது. தலைவர் கிம்பால் எனக்கு தெரிய அவர் அதிகமான ஆறுதல்கான வார்த்தைகளை பேசவில்லை. தலைவர் மான்சன் போதித்த பாடத்தை அவர் எடுத்து காட்டினார் என்று நான் இப்போது அறிகிறேன். எப்படி ஒருவர் அழைப்பை பெரிதாக்குவார்? தெளிவாக சம்பந்தப்பட்ட சேவையை நிறைவேற்றுவதால். அது உண்மை. ஆவியின் மூலமாக போதிக்க அழைப்போ அல்லது பரிசுத்த ஆவியின் தேவையானவர்களை நோக்கி போவதோ எமது ஆசாரியத்துவ சேவை வளமையாகும். மக்கள் வரம் பெறுவார்கள் மற்றும் பரலோகத்தின் வெளிச்சம் அங்கே இருக்கும். பரலோக வெளிச்சம் எங்களுக்கும் மற்றும் ஆசாரித்துவ சேவையில் கலந்த தலைவர் ஜோர்ஜ் கேனன் அதிகமான கவலை எதிர்ப்புகள் மற்றும் பிரச்சனைகள் அவருக்கு இருந்தது. பரிசுத்த ஆவியின் தனது தோழனாக பிரச்சனைகள் ஆன நேரங்களிலும் மற்றும் கடினமான சேவையிலும் அவர் அனுபவித்தார். சபையிலும் எங்கள் குடும்பங்களிலும் எமது ஆசாரித்துவ சேவைக்கு இது ஒரு உறுதிக்கோள். இருளானது எமது மனதில் நிரம்பும் போது தேவனின் ஆவியானது எங்களிடத்தில் கொண்டிருக்காது. நாம் அறிவோம், தேவனின் ஆவியினால் நாங்கள் நிரம்பியிருக்கும் போது நாங்கள் சந்தோஷம், அமைதி மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பியிருப்போம். கர்த்தர் எமக்கு பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதங்களை கொடுத்து இருக்கிறார். பரிசுத்த ஆவி எமது உள்ளே இருப்பது எமது தனியுரிமை. அதனால் காலையில் இருந்து இரவு வரை மற்றும் இரவு முதல் மற்றும் காலை வரை எமக்கு மகிழ்ச்சி வரும். அத்துடன் வெளிச்சம் மற்றும் வெளிப்பாடுகள் அங்கே சந்தோஷ ஆசீர்வாதங்கள் மற்றும் எமக்கு தேவையான நீங்கள் தேவனின் தீர்க்க தரிசனத்தால் எம்மை அழைத்திருக்கிறார் என்று சாட்சியிக்கிறேன். இது சத்தியமான இயேசு கிறிஸ்துவின் சபை. தேவன் வாழ்கிறார். அவர் எமது ஒவ்வொரு ஜெபங்களையும் கேட்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மற்றும் இரட்சகர் பரிசுத்த ஆவியின் வலிமையினால் இவைகளை உண்மை என்று நாங்கள் அறிக்கலாம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமேன்.